إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إسلامية ماركتة ஒரே கூட்டமைப்புக்குள் சுருக்குவது நேர்வழியா வழிகேடா என்ற ஒரு விடயத்தை இன்றைய நேரத்திலே பார்க்க இருக்கிறோம். இதுக்கு செல்வதற்கு முன்னால் கொள்கை சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்கள் வழிகேடர்களால் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. இவைகளை தெளிவுபடுத்துவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. எதற்காக அது கடமை என்றால், மறுமையில் எந்தவித தொந்தரவுகளும் இல்லாமல் நஷ்டங்களும் இல்லாமல் நிம்மதியான முறையிலே வெற்றி பெறுவதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரே வழி. அதற்கு இந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற விஷயம் அவசியமாக இருப்பதால் ஓரிரு தலைப்புகள் இன்னும் இருக்கின்றன. அவைகள் பேசி முடித்ததுக்கு பிறகு வளமையான பாட வகுப்புகள் தவணையின்படி தொடர்ந்து இன்ஷாலா நடைபெறும். இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு கூட்டமைப்புக்குள் சுருக்கிக் கொள்கிறார்கள் என்று வழிகேடர்கள் மக்களை இஸ்லாத்தை விட்டும் நேரான வழியை விட்டும் தடுக்கின்றார்கள். உண்மையிலேயே இஸ்லாம் என்று இந்த மக்கள் எதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது சரிதானா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபி அவருடைய முழு சமுதாயத்துக்கும் பரவலாக இருந்து அந்த அடிப்படையிலே நபி அவருடைய உம்மத்தினர்கள் அனைவரும் முஸ்லிம்களா என்றெல்லாம் நாங்கள் தெளிவாக பகுத்து உணர வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இவர்கள் வைக்கக்கூடிய வாதம், அதாவது இஸ்லாத்தை ஒரு இயக்கத்துக்குள் சுருக்கிவிட்டார்கள் என்று இவர்கள் வைக்கக்கூடிய வாதம், அவர்களை அறியாமலே அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அது எப்படி? ஒரு இறை மறுப்பாளர் நாஸ்திகர் அல்லது கிறிஸ்தவர் ஒருவர் வந்து, நீங்கள் முஹம்மது நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம், ஆகவே உங்களுக்குள் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கம் சுருக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்பார். இவர்கள் சொல்லுவார்கள், ஆமாம், நாங்கள் நபி அவர்களுடைய உம்மத்தினர்கள், இந்த இஸ்லாம் அது எங்களுக்கு சுருக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நாங்கள் இஸ்லாத்தின் வழியில் நடப்பவர்கள், அல்லாவையும் இறுதி தூதரையும் ஏற்றவர்கள், ஆகவே நாங்கள் இஸ்லாத்தின் படி நடப்பதனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அவர் என்ன சொல்வார்? குர்ஆனிலே வருகிறது, வமா அர்சல்னாக இல்லா காஃபத லின்னாஸ், நபியே உங்களை மனிதர்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நபிக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து சமுதாயங்களும் நபி அவர்களுடைய சமுதாயம்தான். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அப்படி பரந்து இருக்கிறது, நீங்கள் எப்படி நபியுடைய உம்மத்து என்று தனியாக சுருக்கிக் கொள்வீர்கள் என்று கேள்வி கேட்டால் அது நியாயமானதா? நியாயம் கிடையாது. இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? எல்லா சமுதாயத்துக்கும் தான் இஸ்லாம் அனுப்பப்பட்டிருக்குது, ஆனால் இஸ்லாத்தின் வழியில் நடப்பவர்கள் நாங்களாக இருப்பதனால் அது எங்களுக்குள் அந்த இஸ்லாம் பிரதிபலிக்கிறது, ஏனையவரிடத்திலே அது கிடையாது என்று சொல்வார்கள். அதுபோலதான் இந்த நபியுடைய உம்மத்திலே பெரும்பான்மையானவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ள முஸ்லீம்கள் கிடையாது. காரணம் என்ன? அவரிடத்திலே அல்லாஹ்வும் தூதரும் வலியுறுத்திய நேரான அந்த பாதைக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை. அதன்படி அவர்கள் நடப்பதில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லாதவற்றை மார்க்கமாக புகுத்தி, மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதை மார்க்கம் இல்லாமலாக்கி, எதெல்லாம் நேர்வழி என்று அல்லாஹ்வும் தூதரும் வலியுறுத்தி சொன்னார்களோ அதையெல்லாம் மறைத்து, இப்படி ஒரு கோலகாலமாக பல பிரிவுகளாக பிரிந்து வேறு ஒரு மார்க்கங்களை உருவாக்கி இது இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய நபிமாருக்கு இறக்கப்பட்ட இந்த வேதங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தோடு குறிப்பிட்ட சமுதாயத்தோடு முடிந்துவிடும். இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தூதராக இருப்பதனால் இந்த இஸ்லாமிய கொள்கையை அல்லாஹ் இந்த குர்ஆன் ஹதீஸினூடாக மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். அதனால் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள், வழிகேடர்கள் அதிகமாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், சூரத்துல் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம் 22வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் ஒரு உண்மையை சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபில் அர்லி வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வகசீரும் மினன்னாஸ். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து வணங்குகின்றார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்கிறான், ஹக்க அலைஹில் அதாப், எனினும் அநேகர் மீது வேதனை விதியாக்கப்பட்டு விட்டது என்று அடுத்த வசனத்திலே சொல்கிறான். இதில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கின்றார்கள் மனிதர்கள். அதே போலத்தான் வானங்களில் உள்ளவைகள் பூமியில் உள்ள மரமட்டைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜதா பண்ணுகின்றன. அவைகளுக்கு நரக சொர்க்கம் இல்லை, ஆனால் மனித வர்க்கத்துக்கு நரகம் சொர்க்கம் இருக்கிறது. ஆனால் மனிதர்களில் உள்ள அதிகமானவர்கள் அல்லாஹ்வை சிரம் பண்ணுகிறார்கள். அல்லாஹ் இவர்கள் வாதப்படி என்ன சொல்லியிருக்கணும், அனைவரும் மறுமையிலே சொர்க்கம் செல்வார்கள் என்று சொல்லியிருக்கணும். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் அதிகமானவர்களுக்கு வேதனை கடமையாக்கப்பட்டு விட்டது. வகசீருன் ஹக்க அலைஹில் அதாப் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு காரணம் என்ன? இவர்கள் மார்க்கம் என்று தங்களுடைய மனது கற்பனைகளை நினைத்து கொண்டு, அல்லது மனிதர்கள் உருவாக்கிய மார்க்க சட்டம் என்ற கற்பனை சட்டங்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை அணுக பார்ப்பது, இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை வெளிப்படையிலே வணங்குவது போன்று இருக்கும். ஆனால் அதிகமானவர்கள் நரகம். காரணம், வமை யப்தகி கைரல் இஸ்லாமே தீனா, எவன் இஸ்லாம் மார்க்கம் அல்லாதவற்றை மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ, பல யுகுபல மின்ஹு, அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒஹுவில் ஆஹ்ரத்தி மினல் ஹாசிரீன், மறுமை நாளிலே அவர் நஷ்டவாளிகளில் நின்றும் உள்ளவராவார். அப்போ இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும், பெரும்பான்மையானவர்கள் நபியவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள், இவர்கள் மார்க்கம் என்று செய்தால் அது அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொன்னபடி இவர்கள் மார்க்கம் என்று செய்யணும். அதனால்தான் இஸ்லாம் அல்லாதது இவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இஸ்லாம் என்று அல்லாஹ்வும் தூதரும் எது காட்டி தந்தானோ அந்த அடிப்படையிலே ஒருவர் நடந்தால் அது மட்டும்தான் நேர்மையான மார்க்கம், அது மட்டும்தான் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் நஷ்டவாளியில் நின்றும் உள்ளவராக இருக்க மாட்டார் மறுமையில். இதிலிருந்து ஒரு விஷயத்தை வைத்து விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தின்படி தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கிறது. என்னண்டா, இஸ்லாம் ஒரு இயக்கத்துக்கு தான் சுருக்கப்பட்டு இருக்கிறது என்ற உண்மையும் இதில் இருக்கிறது. இஸ்லாம் பரவலாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் என்றால் அதிகமான மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு சிரம் பண்ணுகிறார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேதனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் சொல்லப்படி அந்த அர்த்தம் வந்தார். ஆனால் அதிகமான மனிதர்களுக்கு வேதனை விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் இஸ்லாம் பரவலான மார்க்கம் அல்ல. யாரெல்லாம் ஒரே அமைப்பாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பிரதிபலிக்கும் என்ற ஒரு உண்மை இதிலே தெளிவாக மறைந்திருக்கிறது. சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு தெளிவாக அல்லாஹு தஆலா விவரப்படுத்த போதுமானவன். அதே நேரத்திலே இன்னும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அது என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை ஒரே இயக்கத்துக்குள் சுருக்கி கொண்டனர் என்று குற்றம் சாட்டுவதிக்கிறேன். இது எவ்வித வேத ஆதாரங்களும் இன்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கிறதாகும். காரணம் என்ன? இவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெறும் ஒரு மக்களுடைய புழக்கத்தை வைத்து வாதம் வைக்கக்கூடியவர்கள். இதை அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே. அல்லாஹு தஆலா மூணாம் வசனத்திலே, 22 அத்தியாயம் 3 வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், وَمِنَ النَّاسِ مَنْ يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. இன்னும் எத்தகைய அறிவு ஞானமும் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்யக்கூடியவர்கள், மனமுரண்டாக தர்க்கம் செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு ஷைத்தான்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள். அதாவது எந்த ஆதாரமும் இல்லாம மார்க்க விஷயத்தில இவர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள். இவர்கள் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வினால் இறக்கி அறியப்பட்ட அந்த ஆதாரத்தை தெளிவாக காட்டி நேர்வழிப்படுத்த மாட்டார்கள். இருக்கக்கூடிய நேர்வழியை குழப்பக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே தெளிவாக நாங்கள் இந்த ஹதீஸ்களை பார்க்கும் போது புரிந்து கொள்ளலாம், இந்த இஸ்லாம் ஒரே ஒரு அந்த கூட்டமைப்பில் மட்டும்தான் சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ தாவூத், இப்னு மாஜா, திருமதி போன்ற கிரந்தங்களிலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை நன்கு கவனியுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன மின் கபிலிக்கும் மின் நஹ்லில் கிதாப், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இஃப்தரகு அலா சிந்தைனி வசபஐன மில்லா, அவர்கள் 72 பிரிவுகளாக அவர்கள் பிரிந்தார்கள். وَإِنَّ هَذِهِ الْمِلَّةِ நிச்சயமாக இந்த மார்க்கம் சத்தஃப்தரிக்கு அலா சலாசின் வசபஐன, 72 பிரிவுகளாக இந்த மார்க்கம் பிரியும். அதிலே சிந்தானி சபவுன ஃபின்னார், 73 பிரியும். அதில 72 நரகம் செல்வார்கள். வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒன்றே ஒன்று மட்டும்தான் சுவர்க்கம் செல்லும். வஹிய அல் ஜமா, அது ஒரே கூட்டமைப்பாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல் ஜமாஅத் என்றால் ஒரே கூட்டமைப்பாக இருப்பது. நபி அவருடைய இந்த மார்க்கம், இந்த உம்மத் இருக்கிறதே, இவர்கள் அனைவரும் பல பிரிவுகளாக பிரிவார்கள். பிரிந்தாலும் எல்லாரிடத்திலும் இஸ்லாமாக இருந்தால் அதில் 72 நரகம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கூட்டமைப்பு மட்டும் ஏன் சொர்க்கம் செல்கிறது? மறுமையிலே இந்த இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் சொர்க்கம் செல்வதற்கு ஒரே வழி. அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரே கூட்டமைப்புக்கு மட்டும்தான் சுருங்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெளிவாக இந்த ஹதீஸினூடாக விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் நபியவங்களுடைய உம்மத்திலே பரவலாக பல்கி பெருகி இருக்கிறது, பறந்திருக்கிறது என்றால் 73 பிரியக்கூடிய அனைத்துமே சொர்க்கம் என்று நபியவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லவில்லை. ஆனால் இங்கு நபி அவர்கள் பிரித்து சொல்கிறார்கள். அதே நேரத்தில் வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வாதம் வைப்பார்கள், அவர்கள் 72-73 பிரிந்தாலும் அனைவரும் முஸ்லீம்கள் தான், ஏன் நரகம் சென்றாலும் சொர்க்கம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது தானே, நரகம் என்றால் அவர் நிரந்தர நரகமா, அந்த அதிசயில நிரந்தரமா இருக்கிறதா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். நபி அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இந்த ஹதீஸை நன்கு பாருங்கள், 73 பிரிவார்கள். 73 சொர்க்கம் என்றால் 73 சொர்க்கம் என்று சொல்லியிருப்பார்கள், ஆனால் இங்கு பிரித்து சொல்கிறார்கள். 72 நரகம், ஒரு கூட்டம் சொர்க்கம் என்று. அப்போ நரகம் போய் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்று விஷயம் 72 இருக்குமாயானால், சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்திலும் நரகம் சென்று சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். சில பாவத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா மன்னிக்காமல் தண்டித்து சொர்க்கம் அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது மறுமையில். அனைவரும் நிரந்தர சொர்க்கம் கிடையாது, சில பாவங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிப்பான். பிறகு அல்லாஹு தஆலா அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு அவன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதே போல 72 அப்படி இருக்குமா இருந்தால் எதற்கு நபி அவர்கள் பிரித்து அறிவிக்கிறார்கள்? எல்லாமே சொர்க்கம் என்று அறிவித்திருக்க வேண்டும். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரே கூட்டத்தை தவிர உள்ள அந்த 72 பிரிவும் நிரந்தர நரகம் என்பதனால் தான் அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம். அந்த ஒரு கூட்டத்துக்குள் அடித்தட்டிலே நரகத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர நரகவாதிகளும் இருப்பார்கள். வெளிப்படையிலே அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்தாலும் இதற்கு எதிராக சதி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளிப்படையில் 72 சார்ந்தவர்கள் தான். வெளி அமைப்பிலே நபி அவர்கள் இப்படி பிரித்து காட்டினார்கள். அதே நேரத்திலே நரகம் சென்று சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் தான், பாவிகள், அல்லாவினால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். காரணம் என்ன? அவரிடத்திலே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஷிர்க்கு அது கிடையாது. அதனால் தான் அவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள். ஒருவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டால் அவன் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது. சூரத்துல் மாயிதா 5:72 வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமை இஷ்ரிக்கு பில்லா, எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ, ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமாஹுன்னார், அவன் நரகவாதி, அவன் நரகத்திலே கிடப்பார். வமாஹும் இல்தாலிமீன மின் அன்சார், அத்தகையவர்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இதிலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம், 72 பிரிவாரும் அவர்கள் முஷ்ரிக்கீன்கள். அவர்கள் ஷிர்க்கு வைத்ததன் காரணமாக அவர்கள் நிரந்தர நரகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இதை குர்ஆனும் உறுதிப்படுத்துகிறது. சூரத்து ரூமிலே அல்லாஹ் தஆலா 31-32 வசனத்திலே குறிப்பிடுகிறான், வலா தகூனு மினல் முஷ்ரிகீன மினல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானு ஷியா, தங்களது மார்க்கத்தை பிரித்து பல குழுக்களாக ஆக்கி கொண்ட முஷ்ரிக்கீன்களின் என்றும் ஆகிவிடாதீர்கள். அப்ப 72 பிரிவாக பிரிந்து நரகம் செல்லக்கூடியவர்கள் எப்படி முஸ்லீமாக இருப்பார்கள்? அவர்கள் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரிவுகளிலும் கிடையாது. ஆகவே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரே கூட்டத்துக்குள் சுருக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் கேட்கிறார்களே, அந்த பெரிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரே ஒரு சிறிய கூட்டத்துக்குள் நீங்கள் எப்படி சுருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வி எமக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்வி கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அல்லாஹ்வுக்கு எதிராகவும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை வெளிப்படையாக கேட்காமல் அவருடைய நிராகரிப்பை மறைத்து கொண்டு எங்களுக்கு அதை நியாயப்படுத்த வருகிறார்கள் இந்த கேள்வியினூடாக. ஆகவே இந்த சொர்க்கம் செல்லக்கூடியது ஒரே ஒரு கூட்டமைப்பு தான் என்பதனூடாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது ஒரே கூட்டமைப்புக்குள் தான் அது சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஉன் யக்ரஹு ஃபல் யஸ்பிர், யார் தன்னுடைய அமீரிடத்திலே வெறுக்கத்தக்கதை காண்கிறாரோ, ஃபல் யஸ்பிரு, அவர் பொறுமையாக இருக்கட்டும். சில நேரங்களிலே அமீரிடத்திலே மனதுக்கு பிடிக்க முடியாத சில நிகழ்வுகள் வரும். அப்படி வந்தால் ஃபல் யஸ்பிரு, அவர் பொறுமையாக இருக்கட்டும். காரணம் என்ன? இன்னஹு மன் ஃபாரக அல் ஜமாஅத் ஷிப்ரன், யார் அல் ஜமாஅத் ஒரே கூட்டமைப்பில் இருந்து ஒரு சாணளவு பிரிந்து செல்கிறாரோ, பமாத்த மீத்தத்துன் ஜாகிலியா, அவருடைய மரணம் ஜாகிலிய மரணம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஜாகிலியத் என்பது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது. ஜாகிலியம் ஒரு துருவம், இஸ்லாம் இன்னொரு துருவம். அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடியவைகள் தான் ஜாகிலியத். ஜாகிலியத்தில் இருக்கக்கூடியவருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. அதனால்தான் அந்த ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு சான் அளவு பிரிந்து சென்றால் அவர் ஜாகிலிய மரணம் மரணிக்கிறார். அப்ப இஸ்லாம் என்பது ஒரே ஒரு அல் ஜமாத்தில் தான் சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸினுடைய தெளிவாக நாங்கள் கண்டு கொள்ளலாம். இஸ்லாம் அல் ஜமாத்திலும் இருக்கும், ஏனைய பிரிவுகளிலும் இருக்கும் என்றால், ஒரே கூட்டமைப்பிலும் இருக்கும், பல பிரிவுகளிலும் இருக்கும் என்றால், நபி அவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஜமாத்திலிருந்து பிரிந்து சென்றாலும் பரவாயில்லை, வேறு ஒரு இயக்கத்திலே சேர்ந்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு சான் அளவு அவர் பிரிந்து சென்றால் அவருடைய மரணம் ஜாகிலிய மரணம். எப்படி ஜாகிலியத்திலிருந்து தப்பி அந்த அல் ஜமாத்திலே வந்து சேர்ந்து முஸ்லீமானோமோ அதே நிலையிலே அவர் மரணிக்கணும். திரும்பவும் அதிலிருந்து ஒரு சான் போனால் அவர் வந்த வழியை நோக்கி திரும்பி சென்றவர் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ஹதீஸினூடாக. ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல் ஜமாத் என்ற ஒரே கூட்டமைப்பில் சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இந்த ஹதீஸை கவனியுங்கள், லா யஹில்லு தமு ரஜுலி முஸ்லிமீன் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான மனிதருடைய இரத்தம் ஹலால் இல்லை. ஒரு முஸ்லிமான மனிதருடைய இரத்தம் ஹலால் இல்லை, இல்லா சலாசத்து நஃபரின், மூன்று பேர்களை தவிர என்று சொன்னார்கள். அதிலே முதலாம் நபரை நபி அவர்கள் சொல்கிறார்கள், அத்தாரிக்குல் இஸ்லாம அல் முஃபாரிக்குல் ஜமாஅ, ஜமாஅத்தை விட்டும் பிரிந்து இஸ்லாத்தை விட்டவன் முதலாவது சாரார். அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸய்யிபு ஸானி, திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தவர். திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செய்தால் கசையடி தண்டனைகள் இருக்கிறது, அவரை அவர் கொல்லப்பட மாட்டார். ஆனால் திருமணம் முடித்து அவர் விபச்சாரம் செய்தார் என்றால் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பட்சத்திலே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அதே போன்று ஒன் நஃப்சு பின் நஃப்ஸ், ஒரு கொலை செய்யப்படுகிறது, அதற்கு பகரமாக பழிவாங்கும் விதமாக கொலை, ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா பழிவாங்கப்படும், ஒருவரை கொண்டு விட்டார் என்றார், அது குற்றம் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்திலே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். எந்தவித காரணமும் இன்றி ஒருவரை அநியாயமாக கொண்டு விட்டால் அதுக்கு பகரமாக பழிவாங்கும் முகமாக கொன்றவரை கொலை செய்யப்படும் என்று இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதிலே முதலாவது விஷயம் என்னவென்றால், அத்தாரிக்குள்ளில் இஸ்லாம அல் முஃபாரிக்குள்ளில் ஜமா, அந்த ஒரே கூட்டமைப்பை விட்டும் அந்த அல் ஜமாத்தை விட்டும் பிரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் தான் மதம் மாறியவர்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரே ஒரு கூட்டமைப்பு தான், ஒரே ஒரு கூட்டமைப்பு என்பது அது இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பது இந்த ஹதீஸிலே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் வேறு, கூட்டமைப்பு வேறு என்றால் அவன் கூட்டமைப்பை விட்டால் வேறு வேறு கூட்டமைப்புகள், பிரிவுகள், இயக்கங்கள், கொள்கை கோட்பாடுகளில் சேர்ந்து கொள்ளலாம். நபி அவர்கள் அனுமதித்திருப்பார்கள், நபி அவர்கள் இப்படி பாவித்திருக்க மாட்டார்கள். ஏன், ஒரே கூட்டமைப்பாக இருப்பதும் இஸ்லாமிய மார்க்கமும் இன்றியமையாதது, ஒன்றே உண்டுதான் என்று சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய வலியுறுத்தப்பட்ட வகை சட்டமாகும். ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டார் என்பது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருவர் இஸ்லாத்தை விட்டுவிட்டார், சரி, எப்படி விட்டார்? பின்னுக்கு விளக்கம் இருக்குது. அல் முஃபாரிக்குல் ஜமாஅ, நபி அவர்கள் விளக்குகிறார்கள், ஜமாத்தை விட்டும் பிரிந்து விட்டார், அதனால் இஸ்லாத்தையே விட்டுவிட்டார். இஸ்லாமிய மார்க்க கண்ணோட்டத்திலே ஒருவர் இஸ்லாத்தை விட்டுவிட்டார், முஸ்லீம் அல்லாததாக மாறிவிட்டார் என்பதை எப்படி கண்டு கொள்வது என்பதை நபி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். வெறுவனே நான் இஸ்லாத்தை விட்டுவிட்டேன் என்று சொல்வதனூடாக அவர் இஸ்லாத்தை விடுவது இல்லை. அவர் இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறி செல்ல வேணும். இந்த ஒரே கூட்டமைப்பிலிருந்து எவர் பிரிந்து செல்கிறார்களோ, கட்டுப்பாட்டை விட்டும் கையை உருகுகிறாரோ, இந்த சத்திய ஒரே கூட்டமைப்பு இருக்கும் போது பல பிரிவுகளோடு சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் அவர் ஜமாத்தை விட்டு பிரிந்து விடுகிறார். இவர் யார்? இஸ்லாத்தை விட்டவர். அப்போ இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறு இயக்கங்கள் இருந்து இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவர் முஸ்லீம் கிடையாது. ஏனென்றால் நபி அவர்கள் வலியுறுத்திய சட்டம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரே கூட்டமைப்பில் இருந்து பின்பற்றணும். இதை ஒருவர் இதை விட்டு பிரிந்தால் இஸ்லாத்தை அவர் விட்டு விட்டார். இது நபி அவர்கள் வலியுறுத்தியது. ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல் ஜமாத்திலே நபி அவர்கள் தெளிவாக சுருக்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். வெளிப்படையாக வேறு வேறு ஆதாரங்களும் இருக்கின்றது. ஒருவர் மார்க்கத்தை விட்டு விட்டார் என்று எவ்வாறு விளங்கிக் கொள்கிறோம்? அவர் சிலை வணங்கி விட்டார் என்று பின்னால் விவரம் இருக்கும். ஒருவர் மார்க்கத்தை விட்டுட்டாராமே எப்படி நாம சொல்றோம்? எப்படி மார்க்கத்தை விட்டார் என்று அடுத்த கேள்வி வரும். அவர் ஏனைய படைப்புகளை வணங்குகிறார் என்று அடுத்த பதில் வரும். இப்படி இருந்தால் தான் அந்த வாக்கியம் முழுமை பெறும். சும்மா மார்க்கத்தை விட்டுட்டான் அப்படின்னு குற்றஞ்சாட்டினா அது எப்படி அது நிறுவுறது? வெளிப்படையாக எப்படி கண்டுகொள்வது? பல வழிமுறைகள் இருக்கின்றது. அதிலே ஒன்று பிரதானமானதுதான், இந்த ஜமாஅத்திலிருந்து ஒருவன் பிரிந்து சென்றால் அவன் இஸ்லாத்தை விட்டுவிட்டான் என்ற ஒரு வழிமுறை. அதை நபி அவர்கள் தெளிவாக நமக்கு காட்டிவிட்டார். அதே நேரத்திலே இப்படியெல்லாம் தெளிவாக ஆதாரங்கள் இருக்கின்றது. இதை வைத்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், ஒரே கூட்டமைப்பாக இருப்பதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதும் ஒன்றே உண்டுதான். இதைத்தான் நபி அவர்கள் எமக்கு வலியுறுத்தினார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரே கூட்டமைப்பாக ஒரே தலைமைக்கு கட்டுப்பட்டு இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கும் பால் அழைத்து நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் முயற்சிக்கின்ற நேரத்தில் இந்த வழிகேடர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்பார்கள். அந்த கேள்வி உண்மையிலே அவருக்கு மடத்தனமான கேள்வி என்பதை அவர்கள் புரிவது கிடையாது. அது என்ன கேள்வி என்றால், உங்களுக்கு ஜமாத்தை உருவாக்க சொன்னது யார்? அப்படி ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜமாத்தை உருவாக்க வேணான்னு ஏற்கனவே சட்டம் இருந்திக்கணும். அதை அவர்கள் கற்பனையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். உண்மையிலேயே அப்படி சட்டம் இருக்குதா? ஜமாத்தை உருவாக்க வேண்டாம், பல பிரிவுகளாக இருங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் இப்படி ஒரு கேள்வியே வரும். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றா, அப்படி ஒண்ணுமே கிடையாது, ஜமாத்தும் இஸ்லாமும் ஒண்ணுதான், பிரிவுகள் இல்லை, இஸ்லாம் இல்லை, அவர்கள் முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் இந்த ஷிர்க் வைத்தால் அவர் நிரந்தர நரகம், இன் அல்லாஹ் லா யஃகிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் எல்லாம் இருக்கும் போது இது இவர்களுக்கு குத்தும் போது அவர்கள் அதை மறைத்து கொண்டு வழிகேட்டை நியாயப்படுத்தும் முகமாக ஒரு கற்பனை கேள்வியை முன்வைக்கிறார்கள். என்ன கேள்வி? ஜமாத்தை உருவாக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, யார் சொன்னது என்று. தெளிவாக ஆதாரம் இருக்கிறது, முஸ்னத் அகமது திருமதியில தெளிவாக ஆதாரம் இருக்கிறது. அதை அவர்கள் கண்டும் காணாமல் திரும்ப திரும்ப பொய்களை சொன்னா உண்மையாகிறண்டு கோயம்பல்ஸ் தத்துவம் என்று சொல்லுவாங்க. பொய்யை திரும்ப 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 சொன்னா அது உண்மையாகிறண்டு. அது இஸ்லாமிய மார்க்கத்திலே பச்சை புலையான தத்துவம். பொய் எத்தனை பொய்கள் சேர்ந்தாலும் அது பொய் தான். உண்மை எத்தனை உண்மை சேர்ந்தாலும் உண்மை தான். உண்மையும் பொய்யும் ஒருபோதும் சமனாகாது. சைத்தானுடைய இந்த கற்பனைவாதத்தை நிறுவுவதற்காக பொய்க்கு கேள்வி கேட்கிறது. நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எப்படி? அன ஆமருக்கும் பி ஹம்சின் அல்லாஹு அமர்னி பிஹின்ன. முஸ்னத் அகமது திருமதியில தெளிவாக நம்பகமான தரத்திலே ஹதீஸ் வருகிறது. என்ன சொன்னார்கள்? நான் உங்களுக்கு ஐந்து விடயங்களை ஏவுகிறேன், அல்லாஹ் அதை எனக்கு ஏவினான். ரெண்டு ஏவல் நபிக்கு அல்லாஹ் ஏவுனது. நபியும் சஹாபாக்களும் இப்படி நடக்கணும், அதே போல நீங்களும் நடக்கணும் என்று எல்லாருக்கும் உள்ள அந்த பொதுவான சட்டம் என்ன? அதாவது சத்தியத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கு முதலாவது அல் ஜமாஅ, நீங்கள் ஒரே கூட்டமைப்பாக இருக்கணும். அஸ்ஸம்உ வத்தாஅ, செவிமடுக்கணும் அந்த அமீருக்கு, கட்டுப்பட்டு நடக்கணும். வல் ஹிஜரா, இஸ்லாமிய அந்த சூழல் இருக்கும் போது அவர் என்ன செய்யணும்? நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்யணும். வஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் முயற்சிக்கணும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி கீத ஷிபிர், யார் ஜமாஅத்தில் இருந்து ஒரு சாணலவேனும் வெளியேறி சென்றால் ஃபகத் ஹலஅ ரிபகத்தில் இஸ்லாமிய மின் உனுகிஹி இல்லா அன் யுராஜிஅ, தனது கழுத்திலிருந்து இஸ்லாமிய வளையத்தை களைந்து விட்டால் திரும்ப அவர் வந்தாலே தவிர என்று சொன்னார்கள். வமன் தஆபி தஅவா ஜாஹிலியா, யார் ஜாகிலிய அழைப்பை விடுக்கின்றாரோ, அதே ஹதீஸில் தொடராக வருகிறது. ஜாகிலிய அழைப்புண்டா என்ன? பல பிரிவுகளாக பிரிந்திருப்பது, உங்களை ஏன் ஜமாத்தாக ஜமாத்தை உருவாக்க சொன்னது என்ற ஒரு கேள்வியை கேட்பது, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நேரத்தில் அமீர் தேவையில்லை, ஜமாத்தாக இருக்க தேவையில்லை என்று சொல்வது, குரான் ஹதீஸோடு ஏனைய மூலாதார சட்டங்களும் மார்க்கம் என்று சொல்வது, அல்லாஹ்வுடைய தூய்மையான மார்க்கத்தை மறைத்து வேறு வேறு மூலாதாரங்களை கொண்டு மார்க்கமாக்குவது, இப்படிப்பட்ட விடயங்களை யாரெல்லாம் அழைக்கின்றாரோ, இது அனைத்துமே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்கள். இவை அனைத்துமே ஜாஹிலியத். இந்த அழைப்புகளை யார் விடுக்கின்றானோ, ஃபஇன்னஹு மின் ஜுஸா ஜஹன்னம், அவன் நரகத்தின் விறகு கட்டை. ஃபஇன் ஸல்லா வ ஸாம வ ஸஅம அன்னஹு முஸ்லிம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவன் தொழுது நோம்பு நோற்று தன்னை முஸ்லிம் என்று கருதி கொண்டாலும், அவன் எந்த வழிகேட்டிலே இருந்தாலும், அவன் முஸ்லீம் என்று கருதி கொண்டாலும் சரி, அவன் நரகத்தின் எரிபொருள் என்று நபி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். அப்ப நபி அவர்கள் தான் எமக்கு ஏவி இருக்கிறார்கள். அது அல்லாஹ் நபி அவருக்கு ஏவியது என்ன? ஒரே கூட்டமைப்பாக இருக்கணும், பல பிரிவுகளாக இருக்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா 42 அத்தியாயம் சூரத் சூரா 13 வசனத்திலே குறிப்பிடுகிறான், அன் அகீமுத்தீன வலா தத்தஃபர்ரகு ஃபீ, கட்டுப்பாட்டை நிலைநாட்டுங்கள், அந்த கட்டுப்பாட்டை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டுப்பாடு, தூய்மையான வகையின் அடிப்படையிலே கட்டுப்பட்டு ஒரு கூட்டமாக இருப்பதற்கே அதை நிலைநாட்டுங்கள், பிரியாதீர்கள். கபுரஹல் முஷ்ரிகீன மா தத்உஹும் இலை, நீங்கள் இந்த அழைப்பை விடுக்கின்றீர்களே, எதன்பால் இந்த அழைப்பை விடுக்கின்றீர்களோ, கட்டுப்பாட்டை நிலைநாட்டுங்கள் பிரியாதீர்கள் என்ற அழைப்பை விடுக்கின்றீர்களே, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாரமாக இருக்கும், பெரும் பாரமாக இருக்கும். காரணம் என்ன? அவர்களுக்கு கட்டுப்பாடு வெறும் நஞ்சி, முஸ்லீம்களுக்கு கட்டுப்பாடு என்பது இனிப்பு. அதனால தான் கட்டுப்பட்டு நடப்பார்கள். காரணம், கட்டுப்பட்டால் தான் சொர்க்கம் கிடைக்கும், கட்டுப்படாவிட்டால் நரகம் கிடைக்கும். அதனால தான் அவர்கள் நிரந்தர நரகம். அது அவர்களுக்கு உலக சொர்க்கமாக இருப்பதனால் அவர்களுக்கு இது ரொம்பவும் பாரமாக இருக்கும். வந்து சேர்ந்து கொண்டால் நிறைய விடயங்களை விட வேண்டி வரும், தியாகம் செய்ய வேண்டி வரும் என்று அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பார்கள். வல்லாஹு இஜ்தபி இலைஹி மையஷா வ யஹ்தி இலைஹி மையுனீப், அல்லாஹ் தான் நாடுவோரை தன் பக்கம் எடுத்துக்கொள்கின்றான், அவன் பக்கம் இழுவோருக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே ஒரே கூட்டமைப்பாக இருப்பதைத்தான் அரபியிலே அல் ஜமாஅத் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான். பல பிரிவுகளாக பிரிந்து சிதறி கிடப்பவர்கள் எல்லாம் அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் என்று தெளிவாக குர்ஆனிலே பார்த்தோம். முஷ்ரிக்கீன்கள் ஒரே கூட்டமைப்பாக இருக்க எந்த சாத்தியமும் கிடையாது. அப்படி அவர்கள் ஒரே கூட்டமைப்பாக இருப்பது என்பது வகையின் அடிப்படையில் மட்டும்தான் அவர்கள் இருந்தாக வேண்டும். வெறுமனே வேறு வேறு வகி அல்லாத மூலாதாரங்களை கொண்டு ஒரே கூட்டமைப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் மட்டும் அது ஒரே கூட்டமைப்பாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த வகையின் அடிப்படையிலே ஒரே கூட்டமைப்பாக இருப்பது தான் இஸ்லாமிய மார்க்கம். அது ஒன்று மட்டும்தான் இஸ்லாம், அது நேர்வழி. அது அல்லாத பல கூட்டங்கள், பல அமைப்புகள் இஸ்லாம் கிடையாது. அதில் இருப்பவர்கள் முஸ்லீம்களும் கிடையாது. அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு. அவர்கள் நிலைமை மறுமையிலே பெரும் ஒரு துர்பாக்கியமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அனைவரும் நரகம் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்றார்கள். ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரே கூட்டமைப்புக்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த கூட்டமைப்புக்கு பேர் அல் ஜமாஅத். புகாரியிலே, முஸ்லீமிலே, இன்னொரு கிரந்தங்களிலே வரக்கூடிய செய்தியிலே அந்த கூட்டமைப்பை பற்றி நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று. முஸ்லீம்களுடைய கூட்டம், முஸ்லீம்களுடைய கூட்டம் பல கூட்டமாக இருக்காது. அது ஒரே தலைமைக்கு நபி அவர்கள் காலத்திலே சஹாபாக்கள் அப்படி நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒரே அமைப்பாக இருந்தார்களோ, அதே வழியிலே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றணும்னு நியத்து வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்கிறான் ஒரே கூட்டமைப்பிலே. இந்த ஒரே கூட்டமைப்பு சிறியதாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தாலும் சரி, அது மட்டும்தான் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கமாகும். இதனை தான் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் நின்றும் ஒரு சிறிய கூட்டம் சத்தியத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 7 அத்தியாயம் 181 வசனத்திலே குறிப்பிடும் போது, வமின் மன் ஹலக்னா உம்மத்துன் யஹ்துன பில் ஹக், நாம் படைத்தவர்களிலே ஒரு உம்மத், ஒரே அந்த கூட்டம் இருக்கிறார்கள், யஹ்துன பில் ஹக், சத்தியத்தின்பால் மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், வபிஹி யஅதிலூன், அதை கொண்டே மக்களுக்கு நீதமும் செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே எல்லா அடிப்படையிலும் அல்லாஹ் தஆலா எப்படி ஒருவனோ, ஒரே கடவுளோ, அதே அடிப்படையில் அல்லாவை வணங்கக்கூடிய முஸ்லீம்களும் ஒரே அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரே கூட்டம் தான். அதுதான் இஸ்லாமிய மார்க்கமாகும். பல பிரிவுகள் இஸ்லாம் கிடையாது, அது அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடியவை என்பதை நாங்கள் பார்த்தோம். அக்கோலு கோலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹி வலகும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக்.